இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, இன்று நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். டேஸ் டு ரிமெம்பர் ஆர் டே டு ரிமெம்பர். நாம் அநேக நேரங்களில் அநேக காரியங்களை மனதில் வைத்திருக்கிறோம், அல்லது அநேக நாட்களை மனதில் வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் மறந்து போய்விட்ட ஒரு நாளை குறித்து, ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு நாளை குறித்து தான் இந்த நாளிலும் கூட நாம் படிக்க இருக்கிறோம். அது என்ன நாள் என்பதை நாம் இந்த நாளில் கூட பார்க்கலாம். ஆதியாகமம் 2:1-3. ஆதியாகமம் 1 சிருஷ்டிப்பின் வரலாறை நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 6 கர்த்தர் எதெல்லாம் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதியாகமம் 2 கர்த்தர் அதை எவ்வாறு சிருஷ்டித்தார் என்பதை விளக்கக்கூடியதாக ஆதியாகமம் 2 சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதியாகமம் 2:1 நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7 நிறைவேற்றி, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7 ஓய்ந்திருந்தார். இங்கே வேதாகமம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, வானத்தையும் பூமியையும் சர்வ சேனையையும் கர்த்தர் எத்தனை நாட்களுக்குள் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கின்றது? 6 சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 6 கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சகல காரியங்களையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 2 தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை ஏழாம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். அதாவது ஆறாவது நாளின் கடைசியிலே, ஏழாவது நாட்களுக்கு முன்பதாக, அதாவது ஆறாம் நாளிலே தம்முடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் முடித்து விட்டார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏழாம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் இருக்கின்றது. ஆனால் கர்த்தர் இந்த உலகத்தை ஆறு நாட்களுக்குள்ளாக சிருஷ்டித்தார். ஆகையால் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த ஏழாம் நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். மூன்றாவது வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பிரியமானவர்களே, இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அடங்கியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ண தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அவர் அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். மற்ற ஆறு நாட்களுக்கும் இந்த ஏழாம் நாளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஏழாம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார், ஏழாம் நாளிலே கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார், ஏழாம் நாளிலே கர்த்தர் அந்த நாளை பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஓய்வு நாள் என்றால் என்ன என்ற கேள்வி வருகின்றது. ஓய்வு நாள் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அது மனமகிழ்ச்சி நாள் அல்லது கர்த்தரை துதிக்கக்கூடிய நாள் என்று நாம் சொல்லலாம். ஆறு நாட்கள் நம் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு இந்த ஏழாவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இதற்கு ஒத்தனையாக யாத்ராகமும் 20:11 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆறு நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இங்கே வேதம் சொல்கின்றது கர்த்தர் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆனால் அதற்கு முன்பதாக ஆறு நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். யாத்ராகம 20:10 கற்பனைகள் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 10 கற்பனைகளில் 4வது கற்பனை ஓய்வு நாள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த கற்பனையின் துவக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த நாளை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும், இது ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஒரு நாள் என்று கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஏன் நம்மை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும், எதற்காக நம்மை ஞாபகப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த கற்பனை 4ஆம் கற்பனையாக மாத்திரமல்லை, சிருஷ்டிப்பிலே 7ஆம் நாளிலே கர்த்தர் இதை நமக்கு ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறார் என்பதை நமக்கு வலியுறுத்தும் வண்ணமாக இதை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது 1:26-27 நாம் வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இங்கே வேதம் சொல்லித்தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த ஏழு நாட்களுக்கு முன்பதாகவே, அதாவது ஆறு நாட்களுக்குள்வதாகவே கர்த்தர் எல்லா காரியத்தையும் சிருஷ்டித்து விட்டார். அதாவது ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் இந்த ஆறு நாட்களுக்குள்ளாக கர்த்தர் சிருஷ்டித்து விட்டார். மனிதனுக்கு தேவையான வெளிச்சத்தை சிருஷ்டித்தார், மனிதனுக்கு தேவையான இரவு பகலை சிருஷ்டித்தார், மனிதனுக்கு தேவையான உணவு வகைகளை சிருஷ்டித்தார், பயிர் வகைகளை சிருஷ்டித்தார், மனிதனுக்கு தேவையான மரம் செடி கொடிகளை சிருஷ்டித்தார். யாவையும் கர்த்தர் சிருஷ்டித்த பிறகு ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து இதை அவர்களுடைய கையிலே கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் 6 நாட்களுக்குள்ளாக மனிதனுடைய எல்லா தேவையும் சிருஷ்டித்த கர்த்தர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாமும் ஓய்ந்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுது மனிதனுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் 6 நாளிலே சிருஷ்டித்து, ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து, அவருடைய கரங்களிலே இவ்வளவு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த 6 நாட்களுக்குள்ளாக நம்முடைய எல்லா கிரியைகளையும் முடித்துவிட்டு இந்த 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் இன்று அந்த ஓய்வு நாளை கை கொள்கின்றோமா என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். தேவன் ஏன் ஓய்வு நாளில் ஓய்வெடுத்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதற்கு சிலர் சொல்லக்கூடிய ஒரு பதில், கர்த்தர் 6 நாட்களுக்குள்ளாக சகலத்தையும் சிருஷ்டித்தார் அல்லவா, அதனால் அவர் நிச்சயமாகவே களைப்படைந்திருப்பார், அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டிருக்கிறோம், ஆகையால் தான் அவர் ஓய்வெடுத்திருப்பார் என்று சிலர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது தவறு. தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், சங்கீதம் 121 நாம் வாசிக்கலாம், கர்த்தர் நம்மை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருக்கு ஓய்வு தேவையா, ஓய்வு அவசியமா என்று கேட்டால் நிச்சயமாகவே கிடையாது. அப்படி என்றால் இந்த 7ஆம் நாளில் கர்த்தர் என்ன செய்தார் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். இந்த 7ஆம் நாளிலே ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் அவர் சிருஷ்டித்த தம்முடைய கிரியைகள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். ஆதாமும் தேவனுடைய கிரியைகள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார், தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட 6 நாட்கள் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தினதை நினைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஓய்வு அவசியமில்லை, ஆனால் அவர் ஓய்வெடுத்தார் ஏன் என்று பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தரை தரிசிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும் என்பதற்காக. ஏசையா 40:28 பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்து கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலை படைவதும் இல்லை. இங்கே வேதம் சொல்கின்றது, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் அவர் அநாதி தேவன், அவர் சோர்ந்து போவதும் இல்லை இலை படைவதும் இல்லை. அப்படி என்றால் பூமி அனைத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல, இலை படைவதில்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், நிச்சயமாகவே 6 நாட்கள் சிருஷ்டித்த நிமித்தமாக அவர் ஓய்வெடுக்கவில்லை, அதற்கு மாறாக தாம் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பை நினைத்து தம்முடைய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதை சொல்லி கர்த்தரை அவர் மகிமைப்படுத்தினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதாம் ஏவாள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, சபத் என்றால் ஆங்கில வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது எபிரேய வார்த்தையான ஷபாத் என்பதிலிருந்து வந்தது, அதாவது நிறுத்துவது அல்லது நிறுத்துவது. அதாவது ஒரு காரியத்தை நிறுத்திவிட்டு வேறொரு காரியத்தை அல்லது வேறொரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் தம்முடைய கிரியைகளை நிறுத்திவிட்டார், அதாவது சிருஷ்டிப்பை முடித்துவிட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்படி என்றால் ஓய்வு நாள் என்றால் அதனுடைய எபிரேய வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது நிறுத்து, நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை நிறுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்து, தேவனை துதி, தேவனுக்கு ஆராதனை செலுத்து என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை செய்கிறோமா என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் உலகத்தை படைத்த தேவனின் சாதனையை நாம் கொண்டாட வேண்டும், அவர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்க வேண்டும், எவ்வேறாக அவர் இதை உருவாக்கினார் என்று நினைத்து இந்த ஏழாம் நாளிலே நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்தக்கூடியதை பார்க்கிறோம். ஓய்வு நாள் என்பது பத்தில் ஒரு கற்பனையாக மாத்திரமல்ல, நான்காவது கற்பனையாக மாத்திரமல்ல, அது சிருஷ்டிப்பின் அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆம், சிருஷ்டிப்பின் அடையாளமாக இருக்கிறது. ஆறு நாளில் சிருஷ்டித்த கர்த்தர் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்து அந்த ஏழாம் நாளை சிருஷ்டிப்பின் நினைவு சின்னமாக மாற்றினார், சிருஷ்டிப்பின் அன்பின் சின்னமாக அவர் மாற்றினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாமும் இன்று ஓய்வெடுக்கும் பொழுது உலகின் கலவைகளை ஒதுக்கி வைக்க வேண்டும், அவரோடு கூட நாம் உறவில் ஈடுபட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் இந்த 6 நாட்களுக்குள்ளாக நீங்கள் அதை முடித்துவிட்டு, வேலைகளை முடித்துவிட்டு இந்த 7ஆம் நாளில் நீங்கள் ஓய்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அழகாய் ஆசீர்வதித்து, அற்புதமாய் ஆசீர்வதித்து உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும். லேவியர் ஆகமம் 23:3 ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்களையெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. இங்கே வேதம் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறது, 6 நாளுக்குள்ளாக உங்களுடைய வேலையெல்லாம் முடிக்க வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதாவது ஓய்வு நாள் 7ஆம் நாள் நீங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், சபை கூடுதல் இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும், ஜபம் அதிகமாக இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது கர்த்தர் நம்மிடம் கேட்கக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்தை நீ 6 நாள் நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்றால் நினைத்துக்கொள், செய்து கொள்ளப்பா, ஆனால் 1 நாளாவது எனக்கென்று நீ ஒதுக்கி வை, 1 நாளை நீ எனக்காக நீ ஒதுக்கி அந்த நாளிலே என்னை தரிசிப்பாயாக என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மற்ற நாள்களில் தேவனை தேடக்கூடாதா என்ற கேள்வி வருகிறது. தேவனை நாம் எல்லா நாளிலும் தேடலாம், அது உண்மைதான், ஆனால் மற்ற நாட்களில் நாம் வேலையோடு கூட அந்த காரியங்களோடு கூட இருக்கிறோம். ஆகையால் தான் கர்த்தர் இந்த 1 நாளில் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், முழுமையாக கர்த்தரை தேட வேண்டும் என்று அவர் நமக்காக இந்த நாளை வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் அந்த நாள் எவ்வளவு மிகப்பெரிய முக்கியம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதுக்கடுத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த ஓய்வு நாள் எவ்வாறு சிருஷ்டிப்பின் நினைவு சின்னமாக இருந்ததோ அதை போலவே இந்த ஓய்வு நாள் 10 கற்பனைகளில் ஒரு பகுதியாக இருக்கிறது. எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் வந்து இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவ்வாறு வனாந்திரத்திலே இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இந்த 10 கற்பனைகளை கொடுத்து வழிநடத்தினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 1 யோவான் 5:3 நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, ஆண்டுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏசையா 58:13-14 வாசிக்கும் பொழுது என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறெடுக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பிரியமானவர்களே, இங்கும் வேதம் சொல்கின்றது, இந்த ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த இடத்தில் நீங்கள் ஏறி இருக்கும்படி செய்வார், அதாவது உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்றால் இந்த 7ஆம் நாள் எந்த நாள் என்ற ஒரு கேள்வி வருகிறது. நாம் அநேக வரலாற்றின்படி பார்க்கும் பொழுது இந்த ஓய்வு நாளை கை கொண்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள். இன்றும் நீங்கள் அவர்களை போய் கேட்பீர்கள் என்றால், ஓய்வு நாள் எந்த நாள் என்று கேட்பீர்கள் என்றால், அவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை துவங்கி சனிக்கிழமை மாலை வரை என்று சொல்வார்கள். அதற்கடுத்து இன்னொரு சான்று நமக்கு வேண்டும் என்றால் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று இயேசு கிறிஸ்து அவர் மரித்த அந்த நாளை ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் என்று சுவிசேஷ புத்தகம் சொல்கின்றது. அவர் உயிர்த்தெழுந்த நாளை வாரத்தின் முதலாம் நாள் என்று சொல்கின்றது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. அப்படி என்றால் வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாளாகத்தான் இருக்க முடியும். ஆகையால் தான் இந்த ஏழாவது நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்று அநேகர்கள் சனிக்கிழமை ஓய்வு நாளை மறந்துவிட்டு இன்று நாம் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். கர்த்தர் சொல்லிவிட்டார், 6 நாட்கள் நீ உன்னுடைய வேலையை செய், உன்னுடைய சொந்த காரியங்களை செய்ப்பா, ஆனால் 7ஆம் நாள் அந்த 1 நாளை எனக்கென்று நீ தந்துவிடு, அந்த நாள் பரிசுத்தமான நாள், அந்த நாளை எனக்கென்று நீ ஒப்புக்கொடு. அவ்வாறு நீ செய்யும் பொழுது நான் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் நாம் எத்தனை முறை அன்றைய வார்த்தைகளை கேட்டாலும் கற்பனைகளை கேட்டாலும் நம்மால் அதை கை கொள்ள முடியவில்லை என்பதுதான் நிஜமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அநேகர்கள் சொல்கின்றார்கள், இந்த கற்பனை எல்லாம் சிலுவையில் உடைந்து விட்டதே, முறிந்து விட்டதே என்று சொல்கிறார்கள். இதை குறித்து நாம் படித்தோம். ஒருவேளை கற்பனைகள் முடிந்து போயிருக்கும் என்றால் இன்று எல்லோரும் சுதந்திரமாக திருடலாம், பொய் சொல்லலாம், விபச்சாரம் செய்யலாம், எல்லா பாவங்களும் செய்யலாம். ஆனால் கற்பனை முடியவில்லை என்பதுதான் நிஜம். அப்படி என்றால் 10 கற்பனைகள் இருக்கின்றது என்றால் அந்த 10 கற்பனையிலே இந்த 4ஆம் கற்பனையும் இருக்கின்றது, அதையும் நாம் நம்ப வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீங்கள் ஆசரிக்க முன் வருகிறீர்களா? 6 நாள் கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தது போல நாமும் 6 நாள் நம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி நாளிலே அவரை மகிமைப்படுத்தி துதிப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உங்களுடைய செய்தியை நாங்கள் கேட்டோம். கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தர் இருந்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஓய்வு நாளை கை கொள்ள கற்றுக்கிறது செய்து இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் கூடாது. ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை அவரோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்